வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ட்ரோன் உற்பத்தி துறை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் 874,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சி, வானிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். ட்ரோன் தொழில்துறை வளர்ச்சிக்காக உற்பத்தியுடன் கூடிய ஊக்குவிப்பு திட்டம் அமல்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். ட்ரோன் தொழில்துறை தன்னிறைவு அடைவதை உறுதி செய்யும் வகையில் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மாலஸுடன் தொலைபேசி வழியாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பரஸ்பரம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுக்களின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 2வது முறையாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ராஜ்நாத் சிங்குக்கு ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் கிடைப்பதற்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் 874,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 11ஆம் தேதியன்று தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் விரிவாக்க நிகழ்ச்சியிலும், 15ஆம் தேதியன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியிலும் தாம் பங்கேற்க உள்ளதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் 14,40,000 மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்து வருவதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவைத் தொகை வழங்கவும், ஆலைகளின் நடைமுறை மூலதனத்திற்காகவும் 94,49,00,000 ரூபாய் கடன் தொகைக்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், சர்க்கரை விற்பனை மூலம் கரும்புக்கான பணம் முழுமையாக வழங்க இயலாத சூழ்நிலையில் ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு மாநில அரசால் வழிவகை கடன் அனுமதிக்கப்பட்டு அப்பணம் நிலுவையின்றி வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் மற்றும் லாட்டரி சீட்டு விற்பனை தொடர்பாக புகார் செய்த சஞ்சீவராயன்பேட்டையைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறினார். இக்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் 37 சட்ட அலுவலர்கள் காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்காக தகுதியுடைய வழக்கறிஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விண்ணப்பதாரர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் விண்ணப்பத்தினை www.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 22ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலிருந்து நாகை மாவட்ட கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து தகவலறிந்த தனிப்படையினர் வேளாங்கண்ணி அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக வந்த 3 கார்களை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காருக்குள் 1,200 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்த காவல்துறையினர் அதனையும் காரையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கான பாதையை ஒளிரச் செய்த குடியரசுத் தலைவர் உரை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கூறினார். சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு பாலச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா மாகாணத்தில் பரவிய காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 28,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கலிபோர்னியா வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் ஹரிப்பூர் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்த 3 நீதிபதிகளை கொண்ட விசாரணைக் குழுவை அம்மாநில அரசு நியமித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் 21 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு இன்று முதல் 130 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை தூய்மைப்படுத்த மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக் என்ற சேர்மத்தை சேர்த்ததால் KFC உணவகத்தின் உரிமத்தை உணவு பாதுகாப்புத்துறை ரத்து செய்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் சுண்ணாம்புக்கல் சுரங்கத் தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் போதை மாத்திரைகள் மற்றும் மருந்துகளை விற்பனை செய்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் வீட்டில் சாராயம் காய்ச்சிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலக 2020 கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியினரின் வெற்றிப் பேரணி மும்பையில் நேற்றிரவு நடைபெற்றது. மரைன் டிரைவிலிருந்து வான்கடே மைதானம் வரை திறந்தவெளி பேருந்தில் சென்ற இந்திய அணியினர் வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் வாழ்த்துக்களை பெற்றனர். கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 21-11 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டக்குமா ஒபாஷியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 17-21, 21-7, 21-8 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் ஆந்தோனிசன், நெதர்லாந்தின் அலீசியா இணையை வென்றது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாளும், 3வது ஆட்டம் வரும் 9ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சேலத்தில் 7:15 தொடங்கவுள்ள இப்போட்டியில் சென்னை அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை ஜெர்மனியின் கான்ஸ்டானின் பிரான்சன், ஹென்ரிக் ஜிபனஸ் இணையை எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை ஜெர்மனியின் கெவின் கிரவேட்ஸ், டிம் பியோர்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ட்ரோன் உற்பத்தி துறை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் 874,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.